விவிலிய தேடல்.
அன்பர்களே, விவிலிய தேடலில் இயேசு ஆற்றிய பல புதுமைகளைப் பற்றி பகிர்ந்து வந்திருக்கின்றோம். இன்று யோவான் நற்செய்தி 9 அதிகாரத்தில் பார்வையற்ற ஒருவரை இயேசு குணமாக்கும் புதுமையை சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த புதுமையில் ஒரு தனி சிறப்பு என்னவெனில், யோவான் இந்த புதுமையை ஒரு இறையியல் பாடமாக நம் முன் வைக்கின்றார். இயேசு நிகழ்த்தும் இந்த புதுமை முதல் 7 திருவசனங்களில் முடிவடைகின்றது. ஆனால் புதுமையைத் தொடர்ந்து 34 இறைவசனங்கள் வழியாக யோவான் நாம் அனைவரும் அகம் புறம் இவற்றில் பார்வை பெறுவது, பார்வை இழப்பது என்பனவற்றை குறித்த ஒரு இறையியல் பாடத்தையே நடத்துகின்றார். வகுப்பறையாக வழக்காடு மன்றமாக அமைகின்ற இந்த அதிகாரம் இந்த ஒரு விவிலிய தேடலில் முடியாது. இன்று முதல் பகுதியை சிந்திப்போம். அதாவது இயேசுவுக்கும் சீடருக்கும் நடக்கும் ஒரு சிறு உரையாடல், அதைத் தொடர்ந்து பார்வையற்றவர் குணமாவது என்ற இந்த 2 எண்ணங்களை மட்டும் இந்த விவிலிய தேடலில் சிந்திப்போம். இந்த முதல் பகுதிக்கான யோவான் நற்செய்தியை நாம் இப்போது கேட்போம்.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 9. இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. இரவு வருகின்றது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறியபின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்திற்குப் போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார்.
பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும்.
அன்புள்ளங்களே, இயேசுவும் சீடர்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்வையற்ற அந்த ஒரு மனிதரை பார்க்கறாங்க. சீடர்களிடமிருந்து உடனே கேள்விகள். உடல் அளவில் குறையுள்ள எந்த மனிதரையும் நம்ம பார்த்தா ஐயோ பாவம் என்ற எண்ணம் உணர்வு நம்மிடம் எழும். நாம் சொல்லுகின்ற அந்த பாவம் என்ற சொல் பரிதாப உணர்வுகளை அல்லது இரக்கத்தை வெளிப்படுத்தும் சொல். ஆனால் தமிழில் பாவம்ங்கிற அந்த சொல்லுக்குள்ளார மற்றொரு அர்த்தமும் புதைந்திருக்கின்றது இல்லையா? நாமோ பிறரோ புரிகின்ற பாவங்கள். யாருடைய பாவமோ இவர் இந்த நிலைக்கு வந்துவிட்டார் என்ற கேள்வியைத்தான் சீடர்கள் இயேசுவிடம் கேட்டார்கள். ரபி, இவர் பார்வையற்றவராக பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா? மனிதகுலம் துவங்கியதிலிருந்தே நம்மை தேட வைத்துள்ள கேள்விகள் இவை. ஏன் துன்பம்? அதுவும் மாசற்றவர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும்? துன்பம் என்பது ஒரு பெரிய மறை உண்மை. அவ்வளவு எளிதாக அதற்கு விளக்கம் சொல்வது முடியாது. துன்பத்தை நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறத முடிந்தவரை விளக்க முயற்சி செய்கின்றேன். இது முழு விளக்கம் அல்ல, இது ஒன்றுதான் விளக்கம் என்பதும் அல்ல. இதுவும் ஒரு விளக்கம், அவ்வளவுதான். துன்பத்தை 2 வகையாக பார்க்கலாம். காரணமுள்ள துன்பங்கள், காரணம் அற்ற துன்பங்கள். உதாரணத்துக்கு, ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு சாலையில் தாறுமாறா வாகனத்தை ஓட்டி ஒரு மரத்து மேலே மோதி அடிபடுறார். அந்த அடி, வலி, அந்த துன்பம், இவைகளெல்லாம் அவராக தேடிச் சென்ற துன்பங்கள் இல்லையா? அந்த துன்பத்திற்கு காரணம் உண்டு. அதே நிகழ்ச்சியில் அந்த மனிதர் மரத்தில் மோதுறதுக்கு பதிலாக சாலையோரத்தில் பிளாட்ஃபார்மில் நடந்து கொண்டிருந்த என் மீது மோதி நான் கீழே விழுந்து அடிபட்டா, நான் அடைந்த அந்த விபத்துக்கு காரணம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது இல்லையா? நான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்தேன் என்பது காரணமாகிடுமா? ஆனால் நீ ஏன் அந்த நேரத்தில் அங்கே இருந்த என்று என்னிடம் கேட்பவர்களும் உண்டு. அல்லது ஏதோ ஒரு பெரிய விளக்கம் சொல்றது போல, உனக்கு அந்த நேரத்தில் அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு என்று சொல்பவர்களையும் பார்த்திருக்கின்றேன். காரணமில்லாமல் நம்மை வந்து அடையும் துன்பங்களுக்கு இப்படி எதையாவது சொல்ல நாம் முயற்சி செய்கின்றோம். முன்வினை பயன் என்று சொல்கின்றோம். நம்மை சோதிப்பதற்காக கடவுள் அனுப்பிய துன்பம் என்று சொல்கின்றோம். அல்லது இந்த நற்செய்தியில அந்த சீடர்கள் சொன்னது போல, நம்முடைய மூதாதையர் செய்த குற்றம் என்றும் சொல்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, வாழ்க்கையில் இன்பமும் வருகின்றது, துன்பமும் வருகின்றது. திரைப்படத்தில் நான் கேட்ட ஒரு பாடல் வரிகள் இப்போது நினைவுக்கு வருகின்றன. ஏன் என்ற கேள்வி ஒன்று என்றைக்கும் தங்கும். மனித இன்பத் துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும். இன்பம் அல்லது மகிழ்ச்சி வரும்போது அதிகம் கேள்விகள் வராது. எதிர்பாராத மகிழ்ச்சி நம்மை திக்குமுக்காட வைக்கும்போது ஒரு சில கேள்விகள் வரலாம். ஆனா துன்பங்கள்னு வரும்போது அது சின்னதோ பெருசோ கூடவே கேள்விகளை கூட்டமாக இழுத்துக்கொண்டு வரும். காரணத்தோடு வரும் துன்பம், அறிந்து வரும் துன்பம், இவைகளை தாங்கிக் கொள்ள நம்மால் முடியும். அறியாமல் வருகின்ற, காரணம் இல்லாமல் வருகின்ற துன்பத்தை தாங்கிக் கொள்வது மிகவும் கடினம். உடலில் படும் அடிகளோடு ஒப்புமைப்படுத்தி இந்த துன்பங்களை பற்றி நான் நினைத்து பார்க்கின்றேன். உடலில் படும் அடிகளில் ஒரு சில நாம் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற நேரத்தில் வரும். இந்த அடிகளை நாம் எதிர்பார்ப்பதால் அந்த அடிகள் விழும் இடங்களில் நம்முடைய தசைகள் ஏற்கனவே அந்த அடியை தாங்கிக் கொள்ளுகின்ற வகையில் கடினமாகிவிடும். குத்துச்சண்டை பயிற்சி எடுக்கிறவங்க சில நேரங்களில் உடலின் ஒரு சில பகுதிகளில் யாரையாவது குத்தச் சொல்லி அவற்றை தாங்கிக் கொள்வதற்கு பழகிக்கொள்வார்கள் இல்லையா? எதிர்பார்க்கும் அடிகளுக்கு உடல் தயாராகி விடுகின்றது. எதிர்பாராமல் விழும் அடிகள் நம்மை நிலை குலைய செய்கின்றன. நம்ம ஏதோ ஒரு நினைவில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாலிருந்து ஒருத்தர் முற்றிலும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் நம்முடைய முதுகில் அடித்தா அந்த அடி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இல்லாட்டினாலும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். காரணம், அந்த அடிக்கு நம்முடைய உடம்பு தயாராக இல்லை. அதே போல எதிர்பார்க்கும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு மனம் தயாராகிவிடுகின்றது. தேர்வு சரியாக எழுதவில்லை, அடுத்த வாரம் முடிவுகள் வரப்போகின்றது என்று வைத்துக் கொள்வோம். எந்த மாதிரியான முடிவு வரும் என்பதற்கு நம்முடைய மனம் தயாராகி இருக்கும். எதிர்பாராத நேரங்களில், எதிர்பாராத வடிவங்களில் வரும் துன்பங்கள் நம்மை நிலை குலைய செய்கின்றன, கேள்விகளை எழுப்புகின்றன. கேள்விகளை எழுப்புவதும் மனதை உறுதிப்படுத்தும் வழிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகளிலேயே தங்கிவிட முடியாது. சீடர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு இயேசு அளித்த பதில், அதைத் தொடர்ந்து அவர் மேற்கொண்ட செயல் பல சிந்தனைகளை நம்முள் எழுப்புகின்றது.
பார்வை பெற வேண்டும், நான் பார்வை பெற வேண்டும்.
ஹெரால்ட் குஷ்னர் என்ற யூத குரு ஒருவர் எழுதிய புத்தகம் When Bad Things Happen to Good People, பொல்லாதவைகள் நல்லவர்களுக்கு நடைபெறும் போது என்ற இந்த நூல் வாழ்வில் நாம் சந்திக்கும் பலவகை துன்பங்களை ஆராய்கின்றது. குஷ்ணருடைய மகன் ஜோஷ்வாவுக்கு புரொஜேரியா என்ற ஒரு புதிரான வியாதி. பல கோடி குழந்தைகளில் ஒருவருக்கு மட்டுமே வருகின்ற வியாதி. அதாவது இந்த குழந்தை வெகு சீக்கிரம் வயதாகி போகும். ஜோஷ்வா ஒரு வயதை எட்டிய போது 10 அல்லது 15 வயதுள்ளவரை போல இருந்தான். வெகு சீக்கிரம் உடல் சுருங்கி, தோலெல்லாம் சுருங்கி, முடி நரைத்து, முதுமையடைந்தவரை போல மாறி 14 வயதில் அந்த சிறுவன் இறந்தான். இந்த வியாதிக்கு மருத்துவமே கிடையாது. இந்த துன்பத்தை அனுபவித்த கிருஷ்ணர் தன்னுடைய வாழ்வில் எதிர்பாராமல், எந்த காரணமும் இல்லாமல் வந்த இந்த துன்பத்தை தான் எப்படி சமாளித்தார் என்று கூறி, இதுபோல துன்பங்களை சந்திக்கும் பலருக்கும் இந்த புத்தகம் உதவும் என்ற நம்பிக்கையில இந்த புத்தகத்தை எழுதியுள்ளதாக கூறியுள்ளார். ஒருவருக்கு ஏற்படும் ஹார்ட் அட்டாக்கை உதாரணமாக சொல்லி அதற்கு விளக்கமும் சொல்கின்றார் கிருஷ்ணர். அவரது விளக்கமும் இயேசு சீடர்களுக்கு தந்த பதிலும் ஒரே சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறதுனால அந்த உதாரணத்தை நான் இப்போது சொல்கின்றேன். ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஒருவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக். மருத்துவ ரீதியில் அந்த ஹார்ட் அட்டாக்னுடைய காரணங்கள் பல வகைகளில் ஆராயப்பட்டு அதற்கான தீர்வுகளும் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் அவருடைய மனதில், அவருடைய குடும்பத்தினருடைய மனங்களில் பல்வேறு மற்ற கேள்விகள் எழுகின்றன. எல்லா கேள்விகளையும் கூட்டி கழித்து வடிகட்டி கடவுள் பக்தி இருக்கிறவங்கனாக்க இறுதியில் ஒரு கேள்வியை அவங்க எழுப்புவாங்க. கடவுள் ஏன் இந்த ஹார்ட் அட்டாக்கை கொடுத்தார்? இதுதான் அந்த கேள்வி. கடவுளையும் துன்பத்தையும் இணைத்து பார்ப்பது நமக்கு எளிதில் தோன்றுகின்ற ஒரு எண்ணம். இந்த கேள்வியை கிருஷ்ணரும் எழுப்புகின்றார், பதிலும் சொல்கின்றார். அவர் சொல்லியுள்ள அந்த பதிலை ஓரளவு நான் மொழிபெயர்க்க முயல்கின்றேன். அவர் சொல்வது இதுதான். அந்த மனிதருக்கு வந்த ஹார்ட் அட்டாக் கடவுளிடமிருந்து வரவில்லை. மாறாக அந்த அட்டாக் கொடுத்த அதிர்ச்சியில் அவர் பல மாற்றங்களை வாழ்க்கையில் மேற்கொண்டால் அந்த மாற்றங்கள் கடவுளிடமிருந்து வந்தன என்று சொல்லலாம். ஹார்ட் அட்டாக் வந்தவர் சிகரெட் குடிப்பதையோ மது அருந்துவதையோ நிறுத்த எடுத்த முடிவு. தன்னுடைய வேலையை மட்டுமே நினைத்து வாழ்ந்தவர் தன்னுடைய நலம், தன்னுடைய குடும்பம் இவைகளை நினைக்க தீர்மானித்தது. இந்த முடிவுகள், மாற்றங்கள் கடவுளிடமிருந்து வந்தன. ஏனெனில் இந்த ஹார்ட் அட்டாக் மூலம் அவருக்கு வாழ்வின் மையத்தை இறைவன் காட்டியுள்ளார். எது வாழ்வில் முக்கியம், முக்கியமில்லை என்பதை இந்த ஹார்ட் அட்டாக் அதிர்ச்சி அவருக்கு சொல்லித் தந்துள்ளது. ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் கடவுள் கொடுத்தாரு, அல்லது ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் என்ற கேள்வியிலேயே அவரும் அவருடைய குடும்பமும் தங்கிருச்சுன்னா வாழ்க்கையை அவர்களால் தொடர முடியாது. ஏன் என்ற விளக்கம் தேடும் கேள்விகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, இப்போது இது நடந்துவிட்டது, இப்போது இந்த துன்பம் வந்துவிட்டது, அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது நல்லது. அதுதான் அந்த துன்பத்திற்கான ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வு. கேள்விகளை கேட்ட சீடர்களிடமும் இயேசுவின் பதில் இந்த பாணியில்தான் அமைந்தது. யாருடைய பாவம் என்பது இப்போது முக்கியமல்ல, அந்த பார்வையற்றவர் பார்வை பெற வேண்டும், அதன் வழி கடவுளின் செயல் வெளிப்பட வேண்டும், அதற்கான வழியை பார்ப்போம் என்று கூறி இயேசு செயலில் இறங்கினார், அவருக்கு பார்வை அளித்தார். அன்பு நெஞ்சங்களே, தொடர்வோம் நமது தேடலை.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.